நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சமுதாய வானொலி 107.4 பண்பலையில். காய்கறி பயிர்களை ரசாயன பூஞ்சான கொல்லிகளை கொண்டு விளைவிப்பதால் சுற்றுப்புறச் சூழல் மாசுபடுவதோடு நோய் காரணிகளில் பூஞ்சான கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறன் உருவாகிறது. அது மட்டுமல்லாமல் மருந்துகளில் எஞ்சிய நஞ்சு கழிவுகளால் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதுடன் மற்றும் பூஞ்சான கொல்லி மருந்துகளின் விலையும் அதிகமாக உள்ளதால் காய்கறி பயிரில் தோன்றும் நோய்களை கட்டுப்படுத்த ரசாயன பூஞ்சான கொல்லிகளை மட்டும் பயன்படுத்தாமல் எதிர் உயிர் கொல்லிகளையும் பயன்படுத்தி நோய்களை கட்டுப்படுத்தலாம். இன்றைய நிகழ்ச்சியில் காய்கறி பயிரில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளை பற்றி கூறுவதற்காக நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் காய்கறி பயிர்கள் துறையில் பணிபுரியும் உதவி பேராசிரியர் முனைவர் எம் கார்த்திகேயன் அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
இந்தியாவில் நிலவும் பல்வேறு தட்ப வெப்பநிலைகளுக்கு ஏற்ப இங்கு பல பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இப்பயிர்களுக்கு பலவித பூச்சிகள், நோய்கள், நூற்புழுக்கள் மற்றும் களைப்பயிர்கள் ஆகியவற்றால் மிகுந்த சேதம் ஏற்படுகின்றன. இவைகளால் ஆண்டொன்றுக்கு சுமார் 6 கோடி ரூபாய் அளவில் இழப்பு ஏற்படுகிறது. பொதுவாக 30% இழப்பு பயிரை தாக்கும் பூச்சி மற்றும் நோய்களால் ஏற்படுகின்றது. தீவிர சாகுபடியில் உயர் விளைச்சல் தரும் ரகங்களை தேர்வு செய்து செரித்த இடுபொருள் கொண்டு பயிரிடுவதால் பூச்சி நோய்களுக்கு உகந்த சூழ்நிலை உருவாகி பெருமளவில் சேதம் ஏற்படுகிறது. ரசாயன பூச்சி பூசணக்கொல்லிகள் 1940s கண்டறியப்பட்டு அந்த காலகட்டங்களில் குறைந்த அளவே பயன்பாட்டில் இருந்தன. தீவிர சாகுபடி திட்டத்தில் இவற்றின் உபயோகம் அதிகமாகி கொண்டு வந்தன. தேவைக்கு அதிகமாக ரசாயன கொல்லிகள் 1960s முதல் பயன்படுத்தப்படுவதால் பூச்சிகள் மற்றும் நோய் காரணிகள் இவற்றிற்கு எதிர்ப்பு தன்மை பெற்றதுடன் பூச்சிகள் மறுமீழ்ச்சி பெற்று பெருமளவில் பெருகி பயிர் சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இவ்வகை அசாதார சூழ்நிலையில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து அனைத்து நாடுகளிலும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை 1974 பின்பற்றத் தொடங்கின. மேலும் இன்றைய வேளாண்மை முறைகளில் சுற்றுப்புறச் சூழல் பராமரிப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது. எனவே வளம் கொண்ட வேளாண்மை முறைகளை பயன்படுத்தி நாம் பயிர் மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம். பயிர்களில் நுண்ணுயிரிகளால் உருவாகும் நோய்களினால் 16% இழப்பு ஏற்படுவதாக கணக்கிடப்படுகிறது. நோய்களின் தாக்குதலில் இருந்து பயிர்களை பாதுகாக்க பல்வேறு பாதுகாப்பு முறைகளை நடைமுறைகளில் பின்பற்றி வருகின்றோம். இவற்றுள் ரசாயன பூஞ்சான கொல்லி மருந்துகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. இவற்றை பயிர்களில் தெளிப்பதினால் சுற்றுப்புறச் சூழல் மாசுபடுகிறது. நோய் காரணிகளில் பூஞ்சான கொல்லிகளுக்கு எதிர்ப்பு திறன் உருவாகுவதோடு மருந்துகளின் எஞ்சிய நச்சு கழிவுப் பொருட்கள் விளைபொருட்களில் தங்குவதனால் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கின்றன. பூஞ்சான கொல்லிகளில் விலை அதிகமாக உள்ளதினால் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளை கையாளுவது அவசியமாகின்றது. மண் வளமும் பயிர் வளமும் மிகவும் முக்கியமாக விவசாயத்தில் அமைகின்றது. மண்ணின் நலமும் வளமும் தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும். மண் வளமாக இருக்க வேண்டுமெனில் மண்ணில் வாழும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் ஆதிக்கம் அதிகமாக இருத்தல் வேண்டும். இந்த நோக்கம் முழுமை பெற வேளாண்மை புலத்தில் நுண்ணுயிரிகளின் இனப்பெருக்கம் அதிகமாக இருக்க வேண்டும். பயிர்களுக்கு தீமை விளைவிக்கும் மண்வாழ் நுண்ணுயிரிகளின் மைதானமாக வேர்பகுதி கருதப்படுகிறது. அவ்வுயிர்களோடு போரிட்டு அவற்றின் உறவை பயிர்களிலிருந்து துண்டித்து பயிரின் நலனை பாதுகாக்கும் போர் வீரர்களின் போர்க்களமாகவும் வேர்சார் பகுதி திகழ்கிறது. வேர்சார் பகுதியில் சுரக்கும் தரமான மற்றும் போதுமான சத்து படலங்களை சார்ந்தே நோய் காரணிகள் அல்லது எதிர் உயிர்களின் வாழ்விடம் அமைகின்றன. வேர்பகுதிகளிலிருந்து கசிந்து படலமாக காணப்படும் சத்து பொருட்கள் மண்ணின் அங்கக சத்துக்களுடன் கலந்து விடுகின்றன. எனவே பயிர்களின் ஆரோக்கியமான நிலையை தக்கவைக்க மண்வளம் மற்றும் நுண்ணுயிரிகளின் ஆதிக்கம் மேம்படுத்தப்பட்டால் வளமான பயிரையும் அதிக விளைச்சலையும் உற்பத்தி செய்ய முடியும். ஆகவே உயிர் எதிர்கொல்லிகளை கண்டறிந்து இனப்பெருக்கம் செய்து பயன்படுத்தினால் பயிர் நோய்கள் தாக்குதலிலிருந்து நாம் பயிரை பாதுகாக்க முடியும். உயிர்முறை நோய் மேலாண்மை உயிருள்ள நுண்ணுயிர்களை கொண்டு நோய் காரணிகளை அழித்து பயிர்களை பாதுகாப்பாகும். இவற்றை மற்ற உயிரினங்களுக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்காமல் உயிரியல் முறை நோய் மேலாண்மை உயிருள்ள நுண்ணுயிரிகளை அதாவது எதிர் உயிர்களை கொண்டு நோய் காரணிகளை அழித்து பயிர்களை பாதுகாப்பதாகும். இவை மற்ற உயிரினங்களுக்கு எவ்விதமான தீங்குகளையும் விளைவிப்பதில்லை. இவற்றுள் பூஞ்சானங்களும் பாக்டீரியாக்களும் அடங்கும். ட்ரைகோடெர்மா விரிடி, கீட்டோமியம் போன்ற பூஞ்சானங்களும் சூடோமோனாஸ் மற்றும் பேசிலஸ் போன்ற பாக்டீரியா நுண்ணுயிரிகளும் நோய் கட்டுப்பாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக ஒருங்கிணைந்த முறைகளில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளில் நாம் செய்ய வேண்டியது திருக்குறள் வாயில்படி நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் என்ற திருக்குறள் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை தெளிவாக எடுத்துக் குறைக்கின்றன. அதன்படி கீழ்காணும் முறைகளை வேளாண் பெருமக்கள் தவறாது கடைபிடித்தால் நோய் மேலாண்மை எளிதாக அமையும். காலநிலை அறிந்து பரிந்துரைக்கப்பட்ட நோய் கண்காணிப்பு முறைகளை மேற்கொள்வதன் மூலம் அவைகள் தோன்றுவதற்கு முன்பே தகுந்த முன்னேற்பாடுகள் நடவடிக்கையை மேற்கொள்ள இயலும். நோய் தாக்கத்தினால் உண்டாகும் அறிகுறிகளை முழுமையாக அறிந்து அதற்கேற்ற பரிந்துரைக்கப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சரியான பயிர் மற்றும் ரகத்தை தேர்வு செய்து சரியான இடைவெளியில் நடுவதனால் நோய் வராமல் நாம் தடுக்கலாம். தரமான நோய் தாக்காத விதைகளை நாற்றுக்களை மற்றும் விதை கரணைகளை தேர்வு செய்து நடவு செய்ய வேண்டும். திட்டமிட்ட நீர் மற்றும் உர நிர்வாகம் இம்முறைகளினால் தேவையான அளவுக்கு மட்டுமே நீர் மற்றும் உரம் பயிர்களுக்கு கிடைக்கிறது. அளவுக்கு அதிகமாக இருப்பின் இவ்விரு இடப்பொருட்களும் நோய்க்காரணிகளை அதிகப்படுத்துகின்றன. மேலும் முறையான பயிர் சுழற்சி, கலப்பு பயிர், ஊடுபயிர், களை நிர்வாகம், தகுந்த உளவியல் முறைகள், அங்கக வேளாண்மை முறைகள், மண்ணை தேவையான போது நன்கு உழுது காற்றோட்டம் ஏற்படுத்துதல், மூடாக்கு அல்லது நிலப்போர்வை பாலித்தீன் மல்ச் அமைத்து நாம் நோய்க்காரணிகளை தாக்காமல் பயிர்களை பாதுகாக்க முடியும். நோய்க்காரணிகளை தாக்கும் ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ், பேசிலஸ் போன்ற எதிர் உயிர்கொல்லிகளை கொண்டு விதை நேர்த்தி செய்தல், மண்ணில் இடுதல் அல்லது வேர் பாகத்தை நனைத்தல் ஆகிய முறைகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். வேர் உட்பூசணம், ரைசோபியம், அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியம் போன்ற நுண்ணுயிர் உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் பயன்படுத்த வேண்டும். இவ்வகை நுண்ணுயிர்களினால் பயிர்களின் வளர்ச்சி ஊக்குவிக்கப்பட்டு இயற்கையிலேயே பயிர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பெறுகின்றன. மேலும் தவிர்க்க இயலாத சூழ்நிலையில் தேவையான அளவில் பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன பூசணக்கொல்லிகளை தக்க தருணத்தில் தெளித்து ஆர் வேறுபாகத்தை நினைத்து நோய்க்கிருமிகளை கட்டுப்படுத்தலாம். இவ்வகை ரசாயன பூஞ்சணக்கொல்லிகள் தொடர்ந்து பயன்படுத்துவதனாலோ அளவுக்கு அதிகமாகவும் தேவையற்ற தருணங்களில் பயன்படுத்துவதனாலோ நோய்க்காரணிகள் எதிர்ப்பு சக்தி பெறுகின்றன. எனவே ரசாயன பூஞ்சணக்கொல்லிகளை அல்லது பாக்டீரியா கொல்லிகளை தேவையான தருணத்தில் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பொதுவாக காய்கறிகளில் ஒருங்கிணைந்த நோய் நிர்வாக முறைகளில் நாம் செய்ய வேண்டியவை என்னவென்றால் நோயினால் தாக்கப்பட்ட செடிகளை வேருடன் பிடுங்கி எரிந்துவிட வேண்டும். ஆரம்ப நிலைகளில் பயிர் சுழற்சி செய்வதோடு தோட்டத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இரண்டு வரிசை சோளம் அல்லது மக்காச்சோளம் பயிரிட்டால் நச்சுயிரி நோய் தாக்குதலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம். நாற்று அழுகல் நோய் காய்கறி பயிர்களில் பொதுவாக அதிகமாக காணப்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு விதைப்பதற்கு 24 மணி நேரம் முன்பு விதைகளை ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் 1 கிலோ விதைக்கு அல்லது கேப்டான் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நாற்றாங்காலில் நீர் தேங்கக்கூடாது. காப்பர் ஆக்சிக்ளோரேட் 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து மருந்தினை பாத்திகளில் ஊற்றுவதன் மூலமாக இந்த நாற்றாளர்கள் நோயை நாம் எளிதில் கட்டுப்படுத்தலாம். பொதுவாக காய்கறி பயிர்களில் வாடல் நோய் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த நோயை கட்டுப்படுத்த விதைகளை விதைப்பதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்பு 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது கேப்டான் அல்லது திறம் 2 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். காய்கறிகளில் இலைப்புலி நோயை கட்டுப்படுத்த மேங்கசப் என்ற பூசணக்குள்ளியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களில் சாம்பல் நோயை கட்டுப்படுத்த நனையும் கந்தகத்தூள் 2 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். கொடி வகை காய்கறிகளுக்கு தாமிரம் அல்லது கந்தகத்தூள் கொண்ட பூஞ்சாணக்குள்ளிகளை பயன்படுத்தக்கூடாது. மிளகாயில் நுனிக்கருகள் மற்றும் பல அழுகல் நோயை கட்டுப்படுத்த 1 கிலோ மேங்கசப் என்ற பூஞ்சணக்குள்ளியினை 500 லிட்டர் நீரில் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிப்பதன் மூலமாக இதனை கட்டுப்படுத்தலாம். காய்கறிகளில் நச்சு பயிர்கள் அதனை பரப்பும் பூச்சிகளை கட்டுப்படுத்த 2 மில்லி வேப்பம்புண்ணாக்கு 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். அல்லது மஞ்சள் வெட்டும் பொறியை ஹெக்டேருக்கு 15 அமைப்பதன் மூலம் இந்த பூச்சிகளின் தாக்குதல் தன்மையை நாம் எளிதில் கண்டறிந்து அதனை எளிதில் கட்டுப்படுத்தலாம். அதனை கட்டுப்படுத்த மீத்தைல் டெமெட்டான் அல்லது டைமீத்தவேட் என்ற மருந்தினை 1 ஏக்கர் ஹெக்டேருக்கு 500 மில்லி என்ற அளவில் தெளிக்க வேண்டும். பொதுவாக சமீப காலங்களில் உயிரியல் முறை நோய் கட்டுப்பாடானது மிகவும் சிறந்ததாக அமைந்து வருகின்றன. உயிரியல் முறை நோய் கட்டுப்பாட்டில் விதை நேர்த்தி செய்வதற்கு 1 கிலோ விதைக்கு 10 கிராம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸை 1 கிலோ விதையுடன் கலந்து 10 நிமிடம் உலர வைத்து பின் விதைக்க வேண்டும். பின் நாற்றை நனைத்து நடுதல். 1 ஹெக்டேருக்கு தேவையான நாற்றுக்களை 2.5 கிலோ சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கலவையில் நனைத்து குறைந்தது அரை மணி நேரம் ஊற வைத்து பின் நட வேண்டும். பொதுவாக இந்த நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை வயலில் இடுவதன் மூலமாகவும் நாம் நோய் வரவிடாமல் தடுக்க முடியும். நாற்று நட்ட 30 நாட்கள் கழித்து 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸை 50 கிலோ நன்கு மக்கிய சாண எரு அல்லது மணருடன் கலந்து வயலில் இட வேண்டும். மேலும் வயலில் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் பாக்டீரிய கலவை 0.5% கரைசலை நடவுக்கு பின் 40 நாட்கள் கழித்து நோய்களின் தீவிரத்தை பொறுத்து 10 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலமாகவும் நோய் பரவுவதையும் நாம் தடுக்கலாம். பொதுவாக இம்முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் காய்கறி பயிர்களில் நாம் அனைத்து விதமான நோய்களையும் கட்டுப்படுத்த முடியும். குறிப்பாக தக்காளியில் நாற்றழுகல் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். இவற்றை கட்டுப்படுத்த தக்காளி நாற்றழுகல் நோய் பொதுவாக விதை முளைக்கும் நிலையில் தோன்றி பின்னர் வித்திலை தண்டின் அடிப்பகுதி மற்றும் முதன்மை வேர்களுக்கு பரவுகிறது. நோயின் தாக்கம் முதலில் திட்டுத்திட்டாக தோன்றி பின்னர் தாக்கப்பட்ட 2 அல்லது 3 நாட்களுக்குள் நாற்றங்கால் முழுவதும் பரவி அழிந்துவிடும். நோய் தாக்கப்பட்ட நாற்றங்காலில் தண்டின் அடிப்பகுதியில் வெளிர் பச்சை அல்லது பழுப்பு நிறத்தில் வடுக்கள் தோன்றும். இந்த வடுக்கள் தக்காளி நாற்றின் தண்டினை மேல்புறத்தோலை சிதைத்து நாற்றுகளை அழித்து விடுகின்றன. இந்த நோயை கட்டுப்படுத்த விதைப்பதற்கு 24 மணி நேரம் முன்பு விதைகளை ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் 1 கிலோ விதைக்கு அல்லது கேப்டான் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நாற்றங்காலில் நேர் தேங்கக்கூடாது. காப்பர் ஆக்சிக்ளோரைட் 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து மருந்தினை பாத்திகளில் ஊற்றுவதன் மூலமாக எளிதில் கட்டுப்படுத்தலாம். முன்கருகல் நோய் தக்காளியில் அதிகமாக காணப்படுகிறது. முதலில் இந்த புள்ளிகள் சிறியதாகவும் பழுப்பு நிறத்திலும் ஆங்காங்கு காணப்படும். வளர்ந்த செடிகளில் முதிர்ந்த இலைகளில் வளையங்களை ஒன்றுடன் ஒன்று அடுக்கியது போன்ற ஒரு புள்ளி ஒழுங்கற்ற வடிவில் இளம் பழுப்பு நிறத்தில் காணப்படும். பின்னர் இப்புள்ளிகள் இணைந்து பெரிய வடுக்களாக மாறிவிடும். மேலும் இது செடியின் தண்டு பாகத்தை தாக்கி செடி முழுவதையும் அழிக்க வல்லமை உடையது. இதனை கட்டுப்படுத்த பொதுவாக இந்த பூஞ்சாணம் மண்ணில் மூலம் பரவுவதால் பயிர் சுழற்சி முறையில் பயிர் செய்ய வேண்டும். 1 கிலோ விதைக்கு 2 கிராம் கேப்டான் ஆர் கார்பன்டசிம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 2.5 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைட் அல்லது 2 கிராம் மேங்கசூப் என்ற பூஞ்சணக்குள்ளி மருந்தினை தெளிப்பதன் மூலமாக இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். பொதுவாக தக்காளி பயிர்களில் பரவலாக தற்பொழுது நச்சுயிரி நோய்களின் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நோய் வெள்ளை ஈக்கள் இலைப்பெண்கள் மூலமாக பரவுகின்றன. வெயில் காலங்களில் மிகவும் அதிகமாக இருக்கும். இதனை கண்டறிந்து நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி வயலிலே எரித்துவிட வேண்டும். இலைப்பேன்கள் மற்றும் வெள்ளை ஈக்கள் தாக்காதவாறு நாற்றங்காலை நைலான் வலைக்குள் அமைத்து நோயில்லா நாற்றுகளை வயலில் நடுவதற்கு பயன்படுத்த வேண்டும். 15, 30 அல்லது 40 நாட்களில் ஊடுருவி பாயும் மருந்துகளான டைமீத்தோவேட், மீத்தைல் டெமெட்டான் இவற்றுள் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை தெளிப்பதன் மூலமாக நாம் இந்த நச்சுயிரி நோய் பரவவிடாமல் தடுக்கலாம். பொதுவாக கத்திரி பயிரில் இலைப்புள்ளி நோய் அதிகமாக காணப்படுகிறது. பருவமழை காலங்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் சமயங்களில் இந்த இலைப்புள்ளி நோய்கள் அதிகம் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த டைத்தேன் M45 பூஞ்சணக்கொல்லியினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிப்பதன் மூலமாக இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். கத்திரி வாடல் நோய். இந்த நோய் தாக்கப்பட்ட செடிகளின் இலைகள் காய்ந்து வடிந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த விதைகளை விதைப்பதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்பு 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் அல்லது கேப்டான் அல்லது திறம் கொண்டு விதை நேர்த்தி செய்து நட வேண்டும். அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து இந்த நோய் பரவுவதை தடுக்கலாம். கத்திரியை பொறுத்தவரையில் சிறு இலை நோய் இது அதிகமாக காணப்படுகிறது. இது பைட்டோபிளாஸ்மா என்னும் நுண்ணுயிரினால் ஏற்படுகிறது. இந்த நோய் தாக்கப்பட்ட செடிகள் குட்டையாகவும் இலைகள் சிறுத்தும் காணப்படும். இச்செடிகள் பூக்காமல் மடலாக மாறியிருக்கும். இந்த வகை நோய்களை தாக்கப்பட்ட அறிகுறி தெரிந்தவுடன் பிடுங்கி அழித்துவிட வேண்டும். பின்பு பூச்சிக்கொல்லி மருந்தினை ஊடுருவி பரவும் பூச்சிக்கொல்லி மருந்தினை தெளிப்பதன் மூலமாக இந்த நோய் பரவவிடாமல் நம்மளால் தடுக்க முடியும். வெண்டையை பொறுத்தவரையில் மஞ்சள் தேமல் நோயின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இந்த நோய் தாக்கப்பட்ட வெண்டையின் இலையின் நரம்புகள் மஞ்சள் நிறத்திலும் மற்ற பகுதியில் வெளியேறிய பச்சை நிறத்திலும் காணப்படும். மேலும் இதன் தாக்குதலால் பூ பிஞ்சு வருவது தடைபடும் மற்றும் காய்கள் வளர்ச்சி அடையாது. இந்த நோயானது வெள்ளை ஈ எனும் பூச்சியினால் பரவுகின்றன. நோய் தாக்கிய செடியினை பிடுங்கி அழிக்க வேண்டும். வேப்ப எண்ணெய் 3% அல்லது இமிடோக்ளோரோபிட் 0.5 மில்லியை 1 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்க வேண்டும். கட்டுப்படுத்த நோய் தாக்கிய செடியினை பிடுங்கி அழிக்க வேண்டும். மற்றும் வெண்டையில் மஞ்சள் நரம்பு தேமல் நோயை அடுத்து சாம்பல் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நோயின் அறிகுறிகள் தென்பட்டவுடன் நனையும் கந்தகத்தூள் 2 கிராம் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிப்பதன் மூலமாக இந்த நோயை எளிதில் கட்டுப்படுத்தலாம். மிளகாய் பயிரை பொறுத்தவரையில் இலைப்புள்ளி நோய் மற்றும் சாம்பல் நோய் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இலைப்புள்ளி நோய் தாக்கிய செடிகளில் இலைகளில் செம்பழுப்பு நிற புள்ளிகள் காணப்படும். அடிச்சாம்பல் நோய் தாக்கிய செடிகளில் இலைகளில் அடிப்பாகத்தில் சாம்பல் நிறம் பூசணம் காணப்படும். இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த மேங்கசப் 2.5 கிலோ 500 லிட்டர் நீரில் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் காலை அல்லது மாலை வழியில் தெளிக்க வேண்டும். அடிச்சாம்பல் நோய்க்கு நனையும் கந்தகத்தூள் 2 கிராம் அல்லது கார்பன் டைசியம் 1 கிராம் 1 லிட்டரில் கலந்து 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் நோய் கண்டவுடன் தெளிக்க வேண்டும். மேலும் மிளகாயில் நுனிக்கருகள் மற்றும் பழ அழுகல் நோய் பரவலாக மிளகாய் பயிரிடப்படும் பகுதியில் காணப்படுகிறது. நுனிக்கருகளும் பழ அழுகலும் ஒரே பூசணத்தால் ஏற்படுகிறது. நுனிக்கருகள் பாதித்த செடியினை மேலிருந்து கீழாக காய்ந்துவிடும். பழ அழுகல் நோய் தாக்கிய பழங்களில் செம்பழுப்பு நிறத்தில் வட்டவடிவு புள்ளிகள் காணப்படும். இவற்றை கட்டுப்படுத்த மேங்கசப் 1 கிராம் அல்லது தாமிர ஆக்சிக்ளோரைட் 1.5 கிலோ இவற்றை 500 லிட்டர் நீரில் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிப்பதன் மூலமாக இதனை கட்டுப்படுத்தலாம். மேலும் தேமல் நோய் அதிகமாக மிளகாயை தாக்குகின்றது. இந்த தேமல் நோய் தாக்கப்பட்ட செடிகள் கரும்பச்சை மற்றும் மஞ்சள் திட்டுக்கள் உள்ள இலைகளுடன் வளர்ச்சி குன்றி காணப்படும். இந்த நோய் பாதித்த செடிகளை பூக்களோ காய்களோ உண்டாகாமல் பெருத்த இழப்பை ஏற்படுத்தும். இதற்கு அசுவினி பூச்சிகள் இந்த நோயை ஒரு செடியிலிருந்து மற்ற செடிக்கு பரவ உதவுகின்றது. அசுவினி பூச்சிகளை கட்டுப்படுத்த உபயோகப்படுத்தும் மருந்துகளையே இதற்கும் உபயோகித்து நோய் பரப்பும் பூச்சியினை கட்டுப்படுத்தலாம். 5 வரிசை மிளகாய் பயிருக்கு 2 வரிசை சோளம் அல்லது மக்காச்சோளம் பயிரிட்டால் நோய் தாக்குதலை வெகுவாக குறைக்கலாம். சுரைக்காய், பாகற்காய், புடலை, பீர்க்கன், சாம்பல் பூசணி இவைகளில் பொதுவாக சாம்பல் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு கார்பன்டசிம் 500 கிராம் மருந்தை தெளிக்க வேண்டும். மேங்கசோப் அல்லது குளோரோதனானில் மருந்தை 1 ஹெக்டேருக்கு 1 கிலோ என்ற அளவில் 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிப்பதன் மூலமாக அடிச்சாம்பல் நோயை கட்டுப்படுத்தலாம். மேலும் அடிச்சாம்பல் நோயை கட்டுப்படுத்த மேங்கசோப் அல்லது குளோரோதனானில் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டவுடன் 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்க வேண்டும். பூசணி வகை காய்கறிகளுக்கு தாமிரம் மற்றும் கந்தக துகள்களை ஒருபோதும் தெளிக்கக்கூடாது. வெங்காயம், வெங்காயத்தில் ஊதா நிற இலை கருகல் நோய் பரவலாக அதிகமாக காணப்படும். இந்த நோயின் அறிகுறியாக இலைப்பகுதி வெளிர் பச்சையம் இழந்து நீள்வட்ட வடிவிலான ஊதா நிற புள்ளிகள் தென்படும். இதனிடையே கருமை நிற புள்ளிகள் பூசண வித்துக்கள் உற்பத்தியாகும். நோய் தீவிரமாகும் போது பல புள்ளிகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து செடி முழுவதிலும் பரவி பாதிப்பை ஏற்படுத்தி இலைகள் முழுமையாக காய்ந்துவிடும். இலைகள் பாதிக்கப்படுவதால் வெங்காயம் சரிவர முதிர்ச்சி அடையாமல் மகசூல் பெருமளவில் பாதிக்கப்படும். இந்த நோயை கட்டுப்படுத்த நோய் தாக்கப்படாத வயல்களிலிருந்து நடவு செய்ய வெங்காயம் தேர்வு செய்ய வேண்டும். ஏனெனில் விதையில் சுமார் 7 முதல் 8 மாதங்கள் வரை இந்த பூஞ்சனம் தங்கி பயிரை தாக்க உள்ளது. பனிப்பொழிவுடன் கூடிய குளிர்ந்த இரவு, மிதமான பகல் வெப்பநிலை, அதிக காற்றின் ஈரப்பதம் முதலியானவை இந்த நோய் பரவ சாதகமான சூழ்நிலைகளாகும். எனவே பனிக்காலங்களில் இப்பயிர் பயிரிடாமல் தவிர்த்து வைகாசி பட்டத்தை தேர்வு செய்யலாம். 1 லிட்டருக்கு மேங்கசப் 2 கிராம் அல்லது சினப் 2 கிராம் அல்லது குளோரோதனாலின் 2 கிராம் அல்லது டெபுகோனசோல் 2 மில்லி என்ற மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை ஒட்டும் திரவம் அல்லது சோப்பு கரைசல் 1 மில்லி என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும். நோயின் தாக்குதலை பொறுத்து 10 நாட்களை இடைவெளியில் 1 அல்லது 3 முறை தெளித்து இந்த நோயை நன்கு கட்டுப்படுத்தலாம். பொதுவாக வெங்காயம் பயிரிடும் பகுதிகளில் வெங்காய அழுகல் அல்லது வாடல் நோய் அதிகமாக காணப்படும். இந்த நோய் பாதித்த செடிகளில் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து துவண்டு காய்ந்து விடுவதனால் இதனை விவசாயிகள் கோழிக்கால் நோய் என்கிறார்கள். நோய் தாக்கப்பட்ட செடியில் வெங்காயம் மற்றும் வேர்கள் முழுமையாக அழுகி காணப்படுகிறது. இந்த நோயை கட்டுப்படுத்த பொதுவாக இந்த நோய் விதை மூலம் பரவும். எனவே மண்ணில் உள்ள பூசணத்தின் மூலமும் பரவக்கூடியது. எனவே நோயை தாக்காத விதையை தேர்வு செய்தல் மிகவும் அவசியமாகும். நோய் பாதிப்பு அதிகம் இருக்கும் வயல்களில் பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். விதை நேர்த்தியாக 1 கிலோ விதைக்கு சூடோமோனாஸ் எதிர்வுயிரி 10 கிராம் அல்லது ட்ரைகுடர்ம விரிடி 4 கிராம் அல்லது கார்பன்டசிம் 2 கிராம் என்ற அளவில் விதையை வெங்காயத்துடன் கலந்து நட வேண்டும். நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி எரிந்துவிட்டு அந்த இடத்தை சுற்றிலும் 0.1% கார்பன்டசிம் அல்லது 0.2% காப்பர் ஆக்சிக்ளோரைடு கரைசலை மண்ணில் ஊற்ற வேண்டும். நட்ட 30ஆம் நாளில் 2.5 கிலோ சூடோமோனாஸ் அல்லது 4.5 கிலோ ட்ரைகுடர்ம விரிடியை நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலந்து வயலில் இட வேண்டும். கொத்தவரை, இதில் பொதுவாக ஆந்திரகுனோஸ் எனப்படும் இலைப்புள்ளி நோய் அதிகமாக காணப்படுகிறது. எனவே இந்த நோயை கட்டுப்படுத்த நோய் இல்லாத விதைகளை பயன்படுத்த வேண்டும். மேலும் கொத்தவரையில் கோண வடிவ இலைப்புள்ளி அதிகமாக காணப்படுகிறது. இவை இலைகளில் பழுப்பு நிற கோண வடிவ புள்ளிகளாக தோன்றும். இந்த நோயை கட்டுப்படுத்த நோய் இல்லாத நல்ல விதைகளை பயன்படுத்த வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். மேலும் கொத்தவரையில் தேமல் நோயின் தாக்குதல் அதிகமாக காணப்படும். இந்நோய் தாக்கப்பட்ட இலைகள் பச்சையமற்ற வளர்ச்சியுடன் வளைந்து காயத் தொடங்கும். குறைவான கடியிலே வெடிக்கனிகள் விதைகள் இருக்கும். இந்த நோயை கட்டுப்படுத்த எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகங்களை பயிரிட வேண்டும். மேலும் ஊடுருவிப்பாயும் பூச்சிக்கொல்லி மருந்தினை தெளிப்பதன் மூலமாக இந்த நோயை எளிதில் பரவிடாமல் தடுக்கலாம். கேரட் பயிர்கள், கருப்பு வேர் அழுகல் நோய். இது பொதுவாக அதிக அங்குக மண்ணில் கேரட் பயிரிடும்போது தாக்குதல் இருக்கும். கருப்பு நிற புள்ளிகள் ஆங்காங்கே தோன்றும். இந்த நோயை கட்டுப்படுத்த வேர்கள் காயப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதிக வெப்பநிலையில் சேமித்து வைக்கக்கூடாது. கருந்தெலும்பு நோய் கேரட்டில் அதிகமாக காணப்படும். இவை உருளை மற்றும் வேர் பயிர்களில் தாக்குதல் போலவே இருக்கும். காரத்தன்மையுள்ள மண் அங்கக மண் உள்ள நிலங்களில் சாதகமாக இருக்கும். கேரட்டின் மேல் பகுதியில் கடுத்தமும் பின் புள்ளிகளாக இருக்கும். இந்த நோயை கட்டுப்படுத்த உருளைக்கிழங்கு பயிரிடப்பட்ட நிலத்தை தவிர்க்க வேண்டும். மண்ணில் காரத்தன்மையை குறைக்க வேண்டும். மேலும் கேரட்டில் செர்கோஸ்பரா இலைப்புள்ளி நோயின் தாக்குதலும் பரவலாக காணப்படுகிறது. இது பொதுவாக மண் மற்றும் எஞ்சிய தாவர கழிவுகள் மூலமாக பரவுள்ளது. இளம் இலைகள் அதிக அளவில் தாக்கும் தன்மை உடையது. எனவே இந்த நோயை கட்டுப்படுத்த பயிரின் எஞ்சிய பகுதிகளுடன் சேர்ந்து உழவு செய்ய வேண்டும். பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்த வேண்டும். இலை சார்ந்த பூஞ்சான குழிகளை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த நோயை எளிதில் கட்டுப்படுத்தலாம். முட்டைக்கோஸ் இனவகையின் நோய்கள். பொதுவாக இதில் வேர் முடிச்சு நோயானது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. இலைகள் மஞ்சள் நிறமடைவதுடன் வளர்ச்சி குன்றி குட்டையாக காணப்படும். முடிவில் செடி மடிந்துவிடும். இளம் செடிகள் விரைவில் மடிந்து விடுகின்றன. உயர்ந்த செடிகள் விற்பனை தரம் குறைந்த காய்களை தரும். வேர்களில் சுருள் வடிவில் அடர்த்தியான நடுவிலும் நுனிக்கூறாக பார்ப்பதற்கு குண்டாந்தடி வடிவம் கொண்டதாக வேர்கள் மாறியிருக்கும். முடிச்சு வடிவ உயிரிகள் செடிகளில் ஒட்டி நச்சுத்தன்மை உண்டாக்கி செடிகளை முழுமையாக அழித்துவிட உள்ளது. எனவே இந்த நோயை தாக்கப்பட்ட வயல்களில் தொடர்ந்து முட்டைக்கோஸ் இனவகைகளை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் கருப்பு அழுகல் நோயானது அதிகமாக இந்த பயிர்களில் தாக்கம் காணப்படும். இந்நோய் தாக்கிய பயிர்களில் இலைகளில் வி வடிவ வெளிர் பச்சை நிறத்திலிருந்து மஞ்சள் நிற புள்ளிகள் இலை விளிம்புகளில் முதலில் தோன்றும். பின் கருப்பு நிறமாக இலை மாறிவிடும். மேலும் இந்த திசுக்கள் முழுவதும் பாதிக்கப்பட்ட திசுக்கள் முழுவதும் கருப்பாக மாறிவிடும். இந்த நோயினை கட்டுப்படுத்த தேவையில்லாத விதைகளை இந்த நோயை கட்டுப்படுத்த தேவையான விதைகளை விதை நேர்த்தி செய்து பயன்படுத்த வேண்டும். மேலும் அக்ரிமைசின் 200 ppm என்ற மருந்தினை தெளிப்பதன் மூலமாக இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். மேலும் இப்பயிர்களில் இலைப்புள்ளி நோய் பொதுவாக காணப்படும். இந்த இலைப்புள்ளிகள் சிறிய அடர்நிற புள்ளிகள் இலைகளில் தோன்றும். இலைப்புள்ளிகள் பூஞ்சன வித்துகள் அடர்ந்த வளையங்களாக காணப்படும். இலை காம்பு தண்டுகள் விதை கனிகளில் இப்புள்ளிகள் தோன்றும். இந்த நோயை கட்டுப்படுத்த விதைகளை 50 °C 30 நிமிடங்கள் விதையை வைத்து விதை நேர்த்தி செய்வதன் மூலமாக கட்டுப்படுத்தலாம். பயிர் சுழற்சி முறை, அளவுக்கு அதிகமான நீர் பாய்ச்சலை தடுப்பதன் மூலமாக இந்த நோயை எளிதில் கட்டுப்படுத்தலாம். இவ்வாறாக ஒவ்வொரு பயிரின் தன்மையை கொண்டு நாம் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நாம் எளிதில் நோய்களை கட்டுப்படுத்தி நமது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம்.
நிறைய பணிகளுக்கு இடையிலையும் உங்கள் நேரத்தை செலவழித்து காய்கறி பயிரில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளை பற்றி விரிவாக கூறியதற்காக நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க சார். நன்றி, வணக்கம்.
வணக்கம்
நேயர்களே. இதுவரை காய்கறி பயிர்களில் தோன்றும் நோய்களை பற்றியும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இதேபோல் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.